ගරු අබුබකර් ආදම් බාවා මන්ත්‍රීතුමා,
சபைக்கு தலைமை தாங்கும் குழுக்களின் பிரதி தலைவர் அவர்களே, இந்த நாட்டுக்கு சேவை செய்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் தொடர்பான அனுதாப பிரேரணை மீது உரையாற்ற கிடைத்தமைக்கு நான் பெருமைப்படுகின்றேன். குறிப்பாக பி தயாரட்னா அவர்கள், அதுபோன்று காமினி லுக்கிகே அவர்கள், அதுபோன்று இந்திரதாச ஹெட்டியாராஜி அவர்கள், எம் எச் ஷேக் ஹிஷடீன் அவர்கள், டபிள்யூ பி ரணதுங்கா அவர்கள், இவர்கள் இந்த நாட்டுக்கு சேவை செய்த பெருந்தகைகளாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே, எனது மாவட்டம் அம்பாறை மாவட்டம் சார்பாக, எங்களது பிரதேசம் சார்ந்தவராக இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் மர்ஹூம் எம் எச் ஷேக் ஹிஷடீன் அவர்கள் தொடர்பாக, அவர்களுடைய கடந்த கால சேவைகள் தொடர்பாக இங்கு பிரஸ்தாவிக்க வேண்டியுள்ளது. சுபைதா உம்மா முகமது ஹசன் தம்பதியினருக்கு 1944 ஆண்டு மகனாக பிறந்த மர்ஹூம் எம் எச் ஷேக் ஹிஷடீன் அவர்கள் தனது வாழ்க்கை காலத்தில் அக்கரைப்பற்றில் தனது ஆரம்ப கல்வியை தொடர்ந்தார்கள். தனது ஆரம்ப கல்விக்காக ஜாஹிரா வித்யாலயம் அக்கரைப்பற்று, அதனைத் தொடர்ந்து வந்தாறுமூலை மத்திய கல்லூரி மட்டக்களப்புக்கு சென்று தனது உயர்கல்வியை தொடர்ந்த மர்ஹூம் எம் எச் ஷேக் ஹிஷடீன் அவர்கள் மீண்டும் தனது உயர்கல்வியை தொடர்வதற்காக அக்கரைப்பற்றிலிருந்து கொழும்பு வந்து கொழும்பு ஜாஹிரா கல்லூரியிலே அவர் தனது உயர்கல்வியை முடித்த பிற்பாடு ஆங்கில ஆசிரியராக நியமனம் பெற்ற மர்ஹூம் எம் எச் ஷேக் ஹிஷடீன் அவர்கள் அரசியலின் பால் ஈர்க்கப்பட்டார்கள். அதன் காரணமாக சட்டத்துறைக்குள் செல்வதற்காக சட்டக்கல்லூரிக்கு இலங்கை சட்டக்கல்லூரியில் நுழைந்து ஒரு சிறந்த சட்டத்தரணியாக அவர்கள் மிளிர்ந்தார்கள். அது மாத்திரமல்ல, பிரசித்த நொத்தாரிசாகவும் தனது கடமையை தொடர்ந்த அவர்கள் தனது ஆசிரியர் பயிற்சிக்காக அப்போது பிரபலமாக பேசப்பட்ட அரசு ஆசிரியர் பயிற்சி கல்லூரி பலாலி, அங்கு விசேட ஆங்கில ஆசிரியராக பயிற்சி பெற்றதன் காரணமாக அவருக்கு சட்டத்துறை சார்ந்த விடயங்களிலே ஆர்வம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆசிரியராக கடமையாற்றிய மர்ஹூம் எம் எச் ஷேக் ஹிஷடீன் அவர்கள் 1974 திருமணம் செய்து கொண்டார்கள். சகோதரி நதீரா அவர்களை கைப்பிடித்த மர்ஹூம் எம் எச் ஷேக் ஹிஷடீன் அவர்கள் தனது குழந்தைகள் அசூர் அவர்கள், அதுபோன்று ஆசியான் அவர்கள், ஃபாத்திமா ஹஸ்னா அவர்கள், ஃபாத்திமா சூஃபியா அவர்கள், ஷேக் அப்துல் காதர், முகமது ஹசன் ஷூஃபி, இவர்கள் சிறந்த தந்தைக்கு பிறந்த கல்விமான்களாக, வைத்தியர்களாக, சட்டத்தரணிகளாக இன்று நாட்டிலும் சர்வதேசத்திலும் இவர்கள் புகழ்பெற்று வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் எம்எச் சிவகிஷடியின் முன்னாள் அமைச்சர் அவர்களுடைய அரசியல் பிரவேசம் மிகவும் அவசியமான ஒரு காலகட்டத்தில், நாட்டிலே யுத்தம் நடைபெறுகின்ற போது முஸ்லீம் இளைஞர்கள் இந்த யுத்தத்திலே சேர்ந்துவிடக்கூடாது, நாட்டுக்கு எதிராக போராடக்கூடாது என்பதிலே மிகவும் கவனமாக இருந்த ஒரு உன்னதமான புரட்சிகர அரசியல்வாதியாக நாங்கள் அவர்களை பார்க்கின்றோம். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் போது வடக்கு கிழக்கு மாகாண சபை தேர்தல் நடைபெற்றது. அதன் பிரகாரம் மருகும் சேகு ஷெரீன் அவர்கள் வடகிழக்கு மாகாண சபையில் எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டார். அந்த பொறுப்பினை மிகவும் துல்லியமாக தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலே பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடக்கூடாது, இணைந்து இந்த நாட்டுக்காக உழைத்து நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருந்த ஒரு அரசியல்வாதி. 1988 காலப்பகுதியில் நாட்டிலே ஏற்பட்ட பிரச்சனைகள் அதை நன்கு அறிந்தவராக மர்ஹூம் சேகு ஷெரீன் அவர்கள் இருந்தார்கள். அவருடைய அரசியல் பிரவேசம் பாராளுமன்றத்துக்கு தேசிய பட்டியலாக அமைந்தது. 2001 தொடக்கம் 2010 ஆண்டு காலப்பகுதியிலே அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அந்த வேளையிலே பல்வேறு அமைச்சு பொறுப்புகள் அவருக்கு வழங்கப்பட்டது. அந்த அடிப்படையில் 2004 தொடக்கம் 2007 காலப்பகுதியில் தகவல் தொடர்பாடல் ஊடக பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டார்கள். இந்த காலப்பகுதியில் தான் பிரை எஃப்எம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வானொலி உப அமைப்பை அவர்கள் அக்கறை பற்றியே நிறுவினார்கள். ஆனால் இன்று அது பேசப்படுகின்ற தனியே முஸ்லீம்களுக்கு என்றல்லாமல் தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு நாடு பூராகவும் இந்த பிரை எஃப்எம் பேசப்படுகின்றது. அதன் மூலமாக மக்கள் பல்வேறு தகவல்களை பெற்றுக் கொண்டிருப்பது மிகவும் சிறந்ததாக நாங்கள் இப்போது பார்க்கின்றோம். அதனைத் தொடர்ந்து அமைச்சரவை அந்த சட்ட அமைச்சராக அவர்கள் கடமையாற்றினார்கள். 2007 தொடக்கம் 2010 கால பகுதியில் இவர்கள் அந்த அமைச்சு பொறுப்பை ஏற்று பல நாடு முழுக்க சேவைகளை செய்த ஒருவராக நாங்கள் அவர்களை பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, கிராமிய பொருளாதார அபிவிருத்தி பெருந்தொருக்கள் அமைச்சராகவும் அவர்கள் கடமையாற்றியிருக்கிறார்கள். இந்த காலப்பகுதியில் வடகிழக்கு பிரதேசங்களிலே அதிக அளவு பெருந்தெருக்கள் புனர்நிர்மாணம் செய்யப்பட்டதோடு பல வீதிகள் அங்கு விடப்பட்டிருக்கின்றன. அதுக்கான ஆதாரங்கள் இப்போதும் காணப்படுகின்றன. அது மாத்திரமல்ல, இவர் தன்னுடைய அரசியல் பிரவேசம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடாக வந்தது. அந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தவிசாளராக இருந்தார். அதாவது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் எம்எச்எம் அஷ்ரப் அவர்களோடு தொடர்ந்து பயணித்தாலும் பிற்கால பகுதியில் அவர்களுக்கிடையே ஏற்பட்ட விரிசல்கள் காரணமாக அவர் தனியான கட்சி ஒன்றை ஆரம்பித்து இந்த நாட்டிலே பல சேவைகளை புரிந்து வருவராக நாங்கள் அவர்களை பார்க்கின்றோம். இவருடைய அரசியல் வாழ்க்கை தவிர்ந்து இவருக்கு இன்னும் ஒரு முகமும் இருக்கிறது, மிகச்சிறந்த கலை இலக்கியவாதி. ஆகவே இவருடைய கலை இலக்கியம் என்பது ஒரு கவிஞராக, சிறுகதை எழுத்தாளராக, மேடை பேச்சாளராக பல புரட்சிகரமான அரசியல் கவிதைகளை புத்தகங்களை எழுதுகின்ற எழுதிய ஒருவராக நாங்கள் இவர்களை பார்க்கின்றோம். அதனால்தான் இவர் கலை இலக்கிய துறையிலே புனைப்பெயராக வேதாந்தி என்று அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். சிறந்த கவிஞராக மக்கள் மத்தியிலே இன்னும் பேசப்படுகின்ற ஒருவராக நாங்கள் அவர்களை பார்க்கின்றோம். ஆகவே அந்த கலை இலக்கிய பிரவேசம் இன்றும் அந்த அக்கரைப்பற்றி பிரதேசத்திலே நாங்கள் அவரை அடியொற்றி பல நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவருடைய மிக முக்கியமான ஒரு நிகழ்வுதான் முழு நிலவில் கலை இரவு என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற இளைஞர்களை ஒன்று சேர்த்து, அதாவது பல நிகழ்வுகளை நடத்தி பலரை உருவாக்கிய ஒரு தலைவராக நாங்கள் இவர்களை பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, இவர் அமைச்சராக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது நாட்டுக்காக உழைத்த ஒருவராக நாங்கள் பார்க்கின்றோம். இக்கால பகுதியில் இவருடைய லிபியா, இத்தாலி, தென்கொரியா, நேபாள், சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு சென்று இலங்கைக்காக பேசிய ஒரு தலைவராக, தலை சிறந்த தலைவராக நாங்கள் இந்த எம்எச் ஷேக் ஹிஷடீன் அவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, இவருடைய காலப்பகுதியிலே இந்த நாட்டினுடைய அரசியலை உணர்ந்து அரசியலிலிருந்து விலகி இவர் வேதாந்தி ஷேக் இல்லம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இல்லத்தை அமைத்து இவர் பல்வேறு மத மார்க்க விடயங்களிலே இவர் ஈடுபட்டார். இந்த இல்லம் இப்போதும் மதீனாபுரம் என்று சொல்லப்படுகின்ற பிரதேசத்திலே காணப்படுகிறது. ஆகவே இந்த இல்லம் மிகவும் கலை உணர்வு மிக்கதாக சொல்லுவார்கள். வீசுகின்ற பொருட்களை கொண்டு, குறிப்பாக மாபிள், உடைந்த மாபிள்களை சேகரித்து அந்த இல்லத்திற்கு தரையிட்டிருப்பது மிகவும் பிரசித்தமாக பேசப்படுகின்ற ஒரு விடயம். மிகவும் அழகுணர்ச்சி மிக்க ஒரு இல்லமாக இந்த இல்லம் காணப்படுகிறது. ஆகவே பிற்காலத்தில் இவர் அரசியலிருந்து விலகி ஆத்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவராக, இந்த ஆத்மீகத்தை எடுத்து பார்க்கின்ற போது இவர் சூபித்துவ கொள்கையில் மிகவும் மிகவும் ஊறியவராக, மிகவும் கூடிய அறிவை பெற்றவராக இவர்கள் காணப்பட்டார்கள். ஆகவே இந்த அனுதாப செய்தி, அவருடைய மனைவி, அவருடைய அன்பு குழந்தைகள், அதுபோன்று அவரை ஆதரித்தவர்கள் எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் கூறியவனாக, அவருடைய இறுதி வாழ்க்கை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சென்றடைய இந்த சந்தர்ப்பத்திலே நான் அவரை இறைவனிடத்திலே வாழ்த்தி, அதுபோன்று இங்கு அனுதாப பிரேரணை நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அவர்களுடைய மனைவிமார், அவருடைய குழந்தைகள், அவருடைய உறவினர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் சார்பாகவும் எனது அனுதாபத்தை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.